அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
அப்போ இந்த அறிவு தேடல் என்பது, இனி நான் மானுடனுக்குள்ளே வருகிறேன். அறிவு தேடலோடு நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா அறிவோடு பிறந்துட்டோம், சிந்திக்கிற அறிவோடு பிறந்துட்டோம், பிறந்து விட்டதாக சொல்லுகிறார்கள். அந்த சிந்திக்கிற அறிவு வந்து விட்டால் நாம் என்ன செய்வோம் என்றால் தேட ஆரம்பிக்கிறோம். தேடுதல் இல்லாதவன் மனிதனே அல்ல. ஒவ்வொரு பருவத்திலும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஞானாசக்தி. ஞானாசக்தியிலே ஒன்று பட்டுவிட்டால் அதிலே இச்சை வரும், இச்சை வந்தால் கிரியை வரும், செயல் வரும். இந்த சொல்லுகளை நான் மாறி மாறி பயன்படுத்தினா ஒன்றிலே ஒரு அறிவு வந்து விட்டால் அறிவை நோக்கிய தேடல் வரும், தேடல் நோக்கி வந்து விட்டால் அது அறிவு வந்து விட்டால் அறிவு நோக்கிய விருப்பம் வரும், விருப்பம் வந்து விட்டால் அதை நோக்கிய தேடல் வரும். திருப்பதியிலே நல்ல லட்டு விற்கிறார்கள் என்ற அறிவு வந்து விட்டது, உடனே அதை சாப்பிட வேண்டும் என்று ஆசை வருகிறது. அறிவு வந்தால் அது ஞானாசக்தி, ஆசை வந்தது அல்லவா அது இச்சாசக்தி. திருப்பதிக்கு இதுக்காகவாவது போவோம் என்று போகிறோமே அது கிரியாசக்தி. இவ்வளவுதான் மூன்று. இதை உலகத்திலே நம் வாழ்க்கையிலே பெரும்பாலும் இந்த தத்துவம் படிக்கிறவர்கள் இதை ஏதோ பாடமா சொல்கிறார்கள், வாழ்க்கையிலே உண்டு, அதை வச்சா எல்லாம் லேசா விளங்கிடும். அப்படி இந்த மூன்று சக்தியும் இருக்கிறது. அப்ப தேடல் என்பது அறிவு சக்தி இயல்பாக உள்ள உயிருக்கு தேடல் என்பது இயல்பு, தேடிக்கொண்டே இருக்கும். அது அவரவர் ஆன்ம பக்குவத்துக்கேற்ப தேடுவோம். நாம் அறிவு கருவியாக பெரும்பாலும் நினைப்பது நம் புத்தியை. நம் புத்தியை தான் அறிவு கருவியாக நினைக்கிறோம். அது பலது உண்டு, புத்தியை நினைக்கிறோம். எனக்கும் உங்களுக்குமான புத்தி வேறுபாடு ஏன் வந்தது? தனியே கட்டீர்களோ அல்லது பொதுவில் அன்றை கேட்டதோ தெரியல. ஏன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு புத்தி தேடலோடு இருக்கிறோம் என்றால், இங்க பாருங்க, ஒரு 500 பெஸ்ட் பெல்ட் போட்டிருக்கீங்க அப்படி வைத்துக் கொள்வோம். அங்கே போட்டிருக்க அல்லது அடுத்த கட்டிடத்துல இன்னொரு பெல்ட் போட்டிருக்கிறது. இந்த பெல் பிரகாசமாக எரிகிறது, அந்த பெல் பிரகாசமாக எரியவில்லை. காரணம் என்ன? பல்ப் ரெண்டும் ஒரே பல்ப் தான். அங்கே வந்த மின்சாரத்தினுடைய அழுத்தம் அதிகம், இங்கே வந்த மின்சாரத்தினுடைய அல்லது இங்கே வந்த அழுத்தம் அதிகம், அங்கே அழுத்தம் குறைவு. ஆகவே அதே பல்ப் இங்கே பிரகாசமாக எரிகிறது, அங்க. அப்போ இந்த ஜெனரேட்டர் பவர்ல தான் பல்ப் எரிகிறது, தங்கி இருக்கிறது. ஜெனரேட்டர் என்பது நம்ம ஆன்மா, பல்ப் தான் புத்தி. ஆன்மா பக்குவம் பட ஒரே புத்தி தான் எல்லாருக்கும். ஒருத்தனுக்கு புத்தி ஐன்ஸ்டீனுக்கு அது தெரிகிறது, நமக்கு தெரியவில்லை. என்னவென்றால் அந்த ஜெனரேட்டர் பவர் கூடின ஜெனரேட்டர், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ ஆனால் சின்ன ஜெனரேட்டர்லையும் ஏதோ முடிஞ்ச அளவு எரியும் தானே, எரியாம விடாது, மின்னி மின்னியாவது எரியும். அப்படி எரிய ஆரம்பித்த உடனேயே தேடல் தொடங்குது. அறிவு என்ற சக்தி செயல்பட தொடங்கினோடனே தேடல் தொடங்கிவிடும். குழந்தை பிள்ளைக்கு பசி என்ற ஒரு உணர்வு வந்தவுடனேயே தாயினுடைய முலையை தேடுகிறது அல்லவா? அப்ப அறிவு வந்து விட்டது, அறிவல் வந்தவுடனே தேடல் வந்து விட்டது, அறிவு வந்தவுடனே ஆசை வந்து விட்டது, ஆசை வந்தவுடனே தேடல் வந்து விட்டது. அந்தந்த பருவத்துக்கு வரும். இப்படி தேடி 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 ஒருவன் அறிவினுடைய நல்ல முதிர்நிலை எய்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல பக்குவப்பட்டு விட்டான், அந்த ஜெனரேட்டர் நல்ல பவரா எரிய ஆரம்பிச்சு விட்டது. என்னத்தை தேடுகிறோம்? இன்றைக்கு இருக்க அறிவை விட நாளைக்கு அறிவு வளர வேண்டும், அறிவு வளர வேண்டும் என்று வளர்ந்ததை தேடிக்கொண்டு போகிறோம் அல்லவா? அப்படி ஒரு பொருளை தேடுகிறவனுக்கு இந்த இடத்தை ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டும். அறிவு நோக்கி தேடி தேடி முன்னேறுகிறீர்கள். இப்ப கொஞ்சம் பவர், நல்ல பவர் வந்து விட்டது உங்க புத்திக்கு. இப்ப என்ன உடனே நினைப்பீர்கள்? இவ்வளவு நாளும் படிப்படியா தேடினீர்கள், இப்ப என்ன நினைப்பீர்கள்? இப்படியே தேடி முடிவென்ன என்ற எண்ணம் வரும். நமக்கு வராது, பெரிய ஞானியர்களுக்கு, பெரிய விஞ்ஞானிகளுக்கு, விஞ்ஞானிகளும் ஞானியர்கள் தான். தேடிக்கொண்டு போனவனுக்கு ஒரு எல்லையிலே இப்படியே எவ்வளவு காலம் தேடுவது, இது தேடலினுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று ஒரு பைத்தியம் வரும். அப்போ என்ன நினைப்பான்? இப்படி படிப்படியாக தேடாமல் நேராக அந்த முடிவை தேட வேண்டும் என்று அவன் நினைப்பான். அது இயல்புதானே, தேடி தேடிக்கொண்டு போகிறோம். தேடி தேடி தேடிக்கொண்டு போனால் இது இப்படியே தேட 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 புதுசு புதுசாக வரும். அறிவுக்கு லட்சணமே என்ன தெரியுமா? அறிய அறிய அறியாமைதான் தோன்றும். அன்றைக்கு சொன்னேன் அல்லவா, திருவள்ளுவரே அதை சொல்லுகிறார், அறிதோறும் அறியாமை கண்டற்றார். படிக்க 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 இன்னும் தேட வேண்டிய ஒன்று படிச்சோன்னா அதுல இருந்து 10 இன்னும் 100 தேடுறதே இப்படி. அப்ப எங்கடா இது முடியுது? இந்த அறிவுன்ற ஒரு சாமான் வந்து நம்ம பிடிச்சிட்டு, இந்த அறிவுக்கான முடிவு எங்க? உண்மை அறிஞனுக்கு இந்த பசி வரும், நமக்கு சோதனை பாஸ் பண்றதுதான் அறிவு. பரீட்சை சக்தி அடைந்தால் இப்ப அப்படித்தான் சொல்லுகிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? படிச்சு முடிச்சுட்டு சும்மா இருக்கிறோம் என்றார். படிச்சு முடிக்கவும் முடியாது, சும்மா இருக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு கல்வி பற்றிய தெளிவில்லை. உண்மையான பசி வந்தவன் தேடிக்கொண்டே போவான். அறிவினுடைய முடிவு காண வேணும் என்று ஒரு பைத்தியம் வந்துவிடும். அப்படி கொஞ்சம் பேருக்கு வந்தது. அவர்கள் நினைக்கிறார்கள், அறிவினுடைய முடிவை எப்படி தேடுவது? தேட தேட அது விரிகிறதே தவிர குறைவதாக இல்லவே, எங்கே எப்படி அறிவினுடைய முடிவை காண்பது என்று ஒரு ஆராய்ச்சி தொடங்கி. அந்த ஆராய்ச்சி தொடங்கின உடனே நான் எப்பவும் சொல்கிறேன், ஒரு தேடல் தொடங்கிவிட்டால் அது பைத்தியமாகிவிடும். குழந்தைக்கு பாலானாலும் சரி, கம்ப்யூட்டர் செய்யறவனுக்கு அந்த 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 வேலையானாலும் சரி, தேடுதல் என்று புத்திக்குள்ளே ஒன்று வந்துவிட்டால் பிறகு பைத்தியம் தான். அதை எப்படியாவது முடியும் மட்டும் ஓய மாட்டோம். அது அந்தந்த கல்வி லெவல்ல வரும். இப்ப ஞானிக்கு அறிவினுடைய முடிவு தேட வேண்டும் என்ற ஆசை வந்தவுடனே அவன் தேடுகிறான். பைத்தியமா போச்சு, எப்படி தேடுவது? முடிவெங்கே இருக்கு, முடிவெங்கே இருக்கு. தேட தேட என்ன ஆச்சு என்றால், தேடல் விரிந்து கொண்டே போனதை தவிர முடிவை காண முடியவில்லை. இது முடிவை காணாமல் போக போக இவன் பைத்தியம் கூடும். எப்பவும் ஒரு கிடைக்க வேணும்னு ஒரு பொருளை தேடுகிற பொழுது கிடைக்காமல் போக போக போகத்தான் அதனுடைய ருசி அதிகம். நாங்கள் இன்றைக்கு நான் நண்பரோடு பேசுற பொழுது சொல்லுவேன், இன்றைக்கு குழந்தைகளை வீட்டில் அஞ்சு பிள்ளையா ஒரு பிள்ளையா பெற்றுட்டோம். ஏனென்றால் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகிறோம். இப்ப பிள்ளை ஐஸ்கிரீம்னு சொல்றதுக்குள்ள ஐஸ்கிரீம், பேனை என்று சொல்றதுக்குள்ள பேனை. இங்க பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கிறீர்கள், அதுகளுக்கு இன்ப அனுபவத்தை குறைக்கிறீர்கள். ஒன்று தேடப்பட்டு கிடைத்தால்தான் அது சுகம். எல்லாம் அள்ளி அள்ளி கொண்டு வந்து கொடுத்தா அந்த பிள்ளை இப்ப ஐஸ்கிரீமே சும்மா ஏதோ அந்த பேப்பரை பாக்குற மாதிரி பாக்குது. முந்தைய ஐஸ்கிரீமுக்கு தவம் இருந்திருக்கிறோம் நாங்கள். ஒரு ஐஸ்கிரீம் ஒரு திருவிழாவில் குடிக்கவில்லை, தவம் இருந்திருக்கிறோம். அதுல தேடல்லதான் சுகம். அந்த தேடல் சுகத்தை இப்ப இல்லாம பண்ணிட்டோம். எல்லாம் கொண்டு வந்து கொட்டி குழந்தைகளுக்கு எல்லாம் போட்டு நிரப்பி அதுகளுக்கு இப்ப ஒன்றில் அதாலதான் அதுகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இன்பம் இன்பத்தேடல் உயிர்களுடைய இயல்பு. அது எங்கெங்கெல்லாம் தேடுதிட்டேன். இதுலயே கொஞ்சம் அப்படி எப்படி வச்சிருந்தீங்களன்னா இங்கேயே அந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கம் நின்றுருக்கு. இது வேற. அப்ப இந்த தேடல் கிடைக்கவில்லை 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 உடனே அதுல ஒரு பைத்தியம் பிடிச்சு ஞானிக்கு, ஞானி என்றது பேரறிஞர்களை சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனுக்கு அதுவே ராப்பகலாக நினைவு. இந்த புயிர்ப்பு விசை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்வார்களே, அது அவருக்கு அந்த பழம் விழுந்தது, அதை பார்த்து அவர் சில சில விஞ்ஞானிகள் கனவுல கண்டு சில உண்மைகளை கண்டுபிடித்திருக்கிறார். ஏன்னா எண்ணம் பூரா அதுல நின்று இருக்கும். அவனுக்கு அந்த ஆசை வந்த உடனே எண்ணம் பூரா அதுல நிற்கும். தேடி 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 அப்போ அதான் சொல்ல பாருங்க, ஒன்றிலே எப்ப அளவுக்கு அதிகமான ஆசை வருதோ அது நிறைவேறும். நிறைவேறும். அது காதலானாலும் சரி, கடவுளானாலும் சரி, உறுதியா நினைக்கிற நினைப்புலதான் வெற்றி இருக்கிறது. என்ன, கொஞ்சம் இளைஞர்கள் இருந்தா அவர்களுக்கும் கொஞ்சம் உற்சாகம் பெற வேண்டும் என்பதற்காக சொல்றேன். எதை நினைக்கிறியோ உறுதியாக நினைத்து தேடினால் அது கிடைக்கும், அதுல சந்தேகம் இல்லை. திருவள்ளுவரே எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். அப்போ தேட தொடங்குகிறான். அந்த அறிவினுடைய முடிவு எங்கே 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 என்று தேடினால் அது ஒரு பெரிய வித்தை, அவனுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேட தேட விரிந்தது. இந்த இடத்துல நிறுத்திட்டு இப்ப நான் உங்கள கேட்கிறேன், இந்த பிளாக் போர்ட்லயே பாடம் சொல்ல இல்லை, அது இன்றைக்கு சொல்ல வருமா தெரிய இல்லை, ஒரு புள்ளி வைக்கிறேன். ஒரு ஒரு இடத்தால ஒரு புள்ளி வைத்து அதுல இருந்து ஒரு கோட்டை ஆரம்பித்து விடுகிறேன். ஒரு புள்ளி வைத்து விட்டு ஒரு கோட்டை இப்படி இழுத்து விட்டு வகுப்பிலே ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்கிறார், இந்த கோட்டை முடித்து காட்டுகிறவனுக்கு, முடிக்க முடியும் என்று தெரிகிறவன் வந்து முடித்து காட்டு. இதுதான் கேள்வி. நான் உங்களை மாணவர்களாக ஆக்காமல் ஒரு வகுப்பை வைத்து சொல்லுகிறேன். இந்த ஓரத்தில் ஒரு புள்ளி வைத்து விட்டேன், ஒரு கோட்டை ஆரம்பித்து விட்டேன், இந்த கோட்டை முடிக்க வேண்டும், இதுதான் நிபந்தனை, முடிக்கக்கூடியவன் வா என்றார். கடைசி வாங்கில் இருந்த ஒருத்தன் எழும்பினான். முடிக்க முடியும் சார் என்றார். நான் கடைசி வாங்கன்னு சொல்றது அங்கதான் மடையன் இருப்பான். அதுக்காக இங்க இருக்கிறவர்கள் இடம் இல்லாம இருக்கிறவன் பாருங்க, இந்த சொற்சோர்வு என்பது. இவனை கூப்பிட்டோன்னா அவன் வந்தான் வகுப்புல. முடிக்கிறது தானே? முடிக்கலாம் சார். நான் என்ன செய்தான், இந்த புள்ளிய சோக்கட்டிய வாங்கினான். இந்த வெண்கட்டிய வாங்கி அதுல புள்ளிய தொட்டு அப்படியே எடுத்து கொண்டு போய் பிளாக் போர்டுல முடிவுல விட்டுட்டு முடிச்சுட்டேன் சார். சரி, நீ கட்டிக்காரன் போய் உட்காரன்ட்டார் வாத்தியா. இப்ப மாணவர்களை கேட்டார், இந்த பையன் கோட்டை முடிச்சானான்னு கேட்டார். எல்லாரும் பல பேர், அதுல ஒரு முக்காவாசி பேர், முடிச்சுட்டான் சார் என்றார். அப்ப ஒரு மாணவன் மட்டும் சொன்னா, இல்ல சார் கோடு முடியல சார். அப்ப என்னடா முடிஞ்சது? முடிஞ்சது தானே? என்ன இல்ல, பிளாக் போர்ட் முடிஞ்சதே தவிர கோடு முடியல. உண்மையா பொய்யா? இந்த கோட்டை இழுத்து கொண்டு போனா பிளாக் போர்ட் முடிஞ்சதே தவிர கோடு முடிஞ்சதா? அப்ப இன்னொரு பிளாக் போர்டை பக்கத்துல சேர்த்து வச்சுட்டோம், இப்ப கோடு நீள ஆரம்பிக்கும். ஆரம்பிக்குமா இல்லையா? நீள ஆரம்பிக்கும். அது முடிஞ்சது, இன்னொரு பிளாக் போர்டு வைக்கிறீர்கள், கோடு நீளுகிறது. இப்படியே கோடு எது வரைக்கும் நீளும்? பிரபஞ்சத்தினுடைய எல்லை வரைக்கும் நீளும். பிளாக் போர்டு வைக்க முடிந்தால் ஆகவே கோட்டை முடித்தல் என்பது எங்கனம்? இது கேள்வி. பாத்தியார் கேட்கிறார், கோட்டை முடிக்க வேண்டும். ஒரு கட்டிக்கார மாணவன் இருந்தான். அவன், நான் முடிக்கிறேன் சார் என்றான். எங்க முடி பார்க்கலாம் என்றான். அவன் கோட்டை இதை வாங்கினான். வாங்கி இந்த புள்ளியை தொட்டு கோட்டை நேராக எழுத்தார் அல்லவா, அதை அப்படியே சுத்தி கொண்டு வந்து புள்ளியில விட்டார். கோடு முடிஞ்சு போச்சு. புள்ளியில தொடங்கின கோடு புள்ளியில முடிஞ்சது அல்லவா, அதுக்கு என்ன அடையாளம்? பூச்சியம். அறிவு எங்கே முடிகிறது தெரியுமா? பூச்சியத்திலே முடிகிறது. அதான் கண்ணதாசன் சொன்னான், பூச்சியத்திலே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் இறைவன், அதை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். ஒரு புள்ளியிலே தொடங்கிய கோடு புள்ளியிலே முடிகிறது, அதுக்கு மேல அந்த கோட்டை நீட்ட முடியாது. புள்ளியில தொடங்கின இடத்துக்கு வந்துட்டா அந்த இடத்துல முடிஞ்சு போகும். வாத்தியார் அவனை தட்டி கொடுத்தார். அறிவுக்கும் இதுதான் செயல். நீங்கள் அறிவை புறத்திலே நகர்த்தி கொண்டு தேட ஆரம்பிக்கிறீர்கள், என்றைக்கும் அது முடியாது. பிளாக் போர்டை அடுக்க 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 கோடு நிகழ்வது போல உங்களுடைய அறிவு புலன்களை அடுக்க 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 அறிவு என்ற கோடு நின்று கொண்டே இருக்குமே தவிர முடிவுக்கு வராது. முடிப்பதற்கு அறிவினுடைய முடிவிடம் காண்பதுதான் இப்ப தேடலுடைய நோக்கம். முடிவிடத்தை என்ன வேணும்? எங்கே அறிவு தொடங்கியதோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தால் அறிவு முடிந்து போய் தொடக்க புள்ளி தான் முடிவு புள்ளி. எந்த இடத்திலே அறிவு தொடங்கியது என்று கண்டுபிடித்து விட்டீர்களானால் அந்த இடத்திலே அறிவினுடைய முடிவை நீங்கள் தரிசிக்கலாம். இதை ஞானி புரிந்து கொண்டான். இதை ஞானி புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு தேடலை புறம் நோக்கி நகர்த்தாமல் உள்நோக்கி நகர்த்தினான். நாங்கள் அறிவிலே விஞ்ஞானிகளிடம் தோற்று போனோம், உலைகளிலே தோற்று போனோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை, அறிவினுடைய எல்லைகள் எல்லாம் தொட்டு விட்டுத்தான் நம்முடைய மூதாதையர்கள் இந்த ரிவர்ஸுக்கு வந்தார். ஏனென்றால் புறத்தேடலிலே நிம்மதி புறப்பதாக இல்லை. எவனுக்காவது புறத்தேடலிலே நிம்மதி பிறந்திருக்கிறது என்று சொன்னால், ஒன்று அவன் தன்னை அறியாத மூடனாக இருப்பான் அல்லது பொய் சொல்லுகிறவனாக. புறத்திலே தேடி நிம்மதி வருமா? அமெரிக்க ஜனாதிபதி நிம்மதியா இல்லை, ரஷ்ய ஜனாதிபதி நிம்மதியா இல்லை, அன்றாட அவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை. புறத்திலே நீ ரொக்கெட்டே எங்க விட்டு என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம் கிடையாது. அமைதியும் சந்தோஷமும் வர வேண்டுமானால் அறிவினுடைய முடிவுக்கு வர வேண்டும். முடிவுக்கு வர வேண்டுமானால் தேடலை புறத்தே செலுத்தாமல் அகத்தே செலுத்த வேண்டும். இது தெரிந்தவுடனே ஞானி, ஓடிய ஞானி உட்கார்ந்து விட்டான். அறிவை தேடுகிறேன் என்று ஓடிக்கொண்டிருந்தவன் உட்கார்ந்து விட்டான். ஓடி பிரயோசனம் இல்லை என்று தெரிந்து விட்டது, உண்மை தரிசனம் கிடைத்து விட்டது. என்ன செய்தான்? அறிவு எங்கே ஆரம்பமாகிறது என்று பார்த்தான். அறிவுக்கு ஐந்து கருவிகள் உண்டு, மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐந்து கருவிகள் உண்டல்லவா. ஓஹோ, அப்ப இதுதான் அறிவினுடைய தொடக்கமா என்று ரிவர்ஸ்ல கொண்டு வந்து அறிவை கண்ணிலே புகுத்தினான். அப்பதான் தெரிஞ்சது, பார்க்கிறது கண் இல்லை என்று தெரியும், கேட்கிறது காது இல்லை என்று தெரிந்தது, மணப்பது மூக்கில்லை என்று தெரிந்தது, சுவைப்பது நாக்கில்லை என்று தெரிந்தது. ஏனென்றால் தூக்கத்திலே ஒருவன் இருக்கிறான், வடை என்றால் அவனுக்கு பைத்தியம், வாசம் படித்தாலே அந்த கஷ்டப்படுவான், தூக்கத்துல இருக்கான், பக்கத்துல வச்சு வடை சுட்டாலும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, அப்ப மூக்கு மூடிட்டா படுத்திருக்கிறான். சங்கீதம் நல்லா கேட்கக்கூடிய ஒருத்தன் நல்ல விருப்பமான பாட்டு, தூக்கத்துல இருக்கிற பொழுது பாட்டு போது அவனுக்கு தெரிய இல்லை, அப்ப காது என்ன பஞ்சு வச்சுட்டா படுத்தான். மூக்கு சில நேரத்துல மணக்கதில்லை, காது கேட்கதில்லை, கண் பார்க்கதில்லை, வாய் சுவைக்கதில்லை, அப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டால், இவை அந்த விஷயத்தை காணவில்லை என்று பிறகு தெரிய வந்தது. இவை காண்பதற்கு கருவிகளாக துணை செய்கின்றனவே தவிர காண்பவை இவை இல்லை என்று இவன் தெரிந்து கொண்டான். அப்ப என்னாச்சு? ஓஹோ, அப்ப இது அறிவினுடைய முடிவு தொடக்கம் இல்லையா, இன்னும் உள்ளே போவோம் என்று அறிவை உச்செலுத்தின். உச்செலுத்தின பொழுது இந்த கண் மூக்கு காதெல்லாம் எப்படி இயங்குகிறது என்று தேடல் வந்த பொழுதுதான் அந்த கரணங்களை தரிசித்தான். மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று நாலு நேற்று சொன்னேனே, இதெல்லாம் உள்ளுக்கு இயங்குகிற அந்த அமைப்பு அவனுக்கு தெரிய வந்தது. உடனே நினைத்தான், ஓஹோ இவை அல்ல, இவைதான் காணுகிறதோ என்று முடிவுக்கு வந்தான். ஆராய்ச்சி பண்ணினால் அவையும் கருவிகள் தான் என்று தெரிய வந்தது. உடனே இவனுக்கு சோர்வு, அவையும் கருவிகள் தானா, அப்ப எது காணுவது? மனம் காணுகிறது இல்லையா, புத்தி காண்பது இல்லையா, சித்தம் எது காணுகிறது என்றால், இவற்றுக்கு உள்ளே இன்னும் பல படிகள் இருக்கின்றன. நான் சொல்லி ஏற்கனவே உங்களை மிரட்டிவிட்டேன். ஒரு அடிப்படையான முதல் கொஞ்சம் பொய்யாத்தான் விளங்க வேண்டும். இந்த நியாயம் என்று ஒன்று ஒரு நூல் இருக்கிறது தமிழ்ல, நியாயம் என்று. இந்த நியாயம் பேசுறது என்று சொல்றோமே, அது நாங்க இப்ப சும்மா சொல்றோம். நியாயம் என்றே ஒரு நூல் இருக்கிறது, அது படிக்க வேண்டிய நூல். அதுல உண்மைகளை தரிசிப்பதற்கான சில சூத்திரங்கள் சொல்லி இருக்கிறார். உண்மைகளை தரிசிப்பதற்கான சில சூத்திரங்கள், அதுல பெயர்கள் வைப்பார்கள். தூள அருந்ததி நியாயம், சூசி கடார நியாயம் என்று நியாயங்களை வகுத்து சொல்லுவார். நியாயம் என்று ஒரு புஸ்தகமே இருக்கிறது. அது என்ன பண்ணுவார்கள் என்றால், அது அந்த உண்மைகளை தரிசிக்கிற முறைமைகள் சொல்லுவார். சூசி கடார நியாயம் என்றால் அது என்ன, சும்மா அதுவும் கொஞ்சம் நீங்க தெரியத்தானே வேணும், கொஞ்சம் வெளியில போய் போய் வந்தா தான் மூச்சு வரும். சூசி கடார நியாயம் தான் என்ன பண்ணுவது என்று கேட்டால், ஒண்ணும் இல்லை, ஒரு கொல்லனிடம் போய், சூசி என்றால் ஊசி, ஒரு ஊசியும் ஒரு பெரிய கடாரமும் பண்ணி கொடு என்று ஆர்டர் கொடுக்கிறோம். அவன் எதை முதல் பண்ணுவான் தெரியுமோ? இப்ப நீங்க ரெண்டு ஆர்டர் கொடுத்துட்டீங்க, ஒரு கிழமையில வந்து கேட்பீங்க, ஐயா இது ஒரு ஆர்டர் முடிச்சுட்டியான்னு காட்ட வேணும். அவன் ஊசியை முதல் பண்ணிட்டா சுகம், கடாரம் செய்யறது பெரிய வேலை, அப்ப சுகமான வேலையை முன்னே செய்து முடித்து விடுறது, அதுக்கு சூசி கடார நியாயம் என்று பெயர். அப்ப ஊசியை முதல் அடிச்சுட்டு கடாரத்தை பிறகுதான் அடிப்பாங்க, லேசான வேலையை முடிச்சுட்டு கஷ்டமான வேலையை பிறகு செய்வது, அப்படி ஒரு முறை வைத்திருக்கிறோம் இல்லவா வீட்டு வேலையிலே, அப்படித்தானே, லேசான வேலையில கடாரம் முடிச்சுட்டு கஷ்டமான வேலையில பிறகு. அது அப்படி ஏன் பண்ணாலும் சூசி கடார நியாயத்தின்படி செய்கிறோம். ரொம்ப படிக்காம இருக்கிறது நல்லது, இல்லாடி வீட்டுக்காரமாவே நீ ஏன் இப்படி பண்ணினா, நான் சூசி கடார முறை புதுசாக செத்தான். இது கல்வி முறைமை, இது ஒன்று. அடுத்தது தூள அருந்ததி நியாயம் என்ற ஒரு நியாயம் இருக்கிறது. அது எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், திருமண வீடுகளில் இந்த அருந்த அம்மி மிதிச்சு அருந்ததி காட்டுகிறது என்று ஒரு முறை இருக்கிறது அல்லவா, இப்பவும் அது ஒரு சம்பிரதாயத்துக்கு பண்ணி கொண்டிருக்கிறோம். அம்மி மிதித்தலுக்கு நோக்கம் என்னவென்று கேட்டால், கணவன் அவளுடைய கால் தூக்கி அம்மியிலே வைத்து அவளை, நீ திருமணத்தின் பின் ஒழுக்கமாக இருக்க, அவளுக்கு மனைவி சொல்வாள், இந்த கல் போல நான் ஒழுக்கமாக இருப்பேன், அதற்கு கணவனாகிய நான் உனக்கு துணை செய்வேன். பெண் ஒழுக்கமாக கற்பாக இருப்பதற்கு ஆண் துணை இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் கல்மேல் வைக்கிறது என்றால், அந்த உறுதியை காட்டுவதற்கு கல்மேல் வைப்பது. ஏன் ஒரு இரும்புக்கு மேலே வச்சா உறுதியை காட்ட இயலாதா? அம்மியில தான் வைக்கணும், ஒரு இரும்பு துண்டில வச்சு காட்டலாம் தானே என்று கேட்டால், கல்லுக்கு இருக்கிற விசேஷம் என்னவென்றால், கல் வளைந்து கொடுக்காது. இரும்பு ஒரு அளவுக்கு மேல சூடேத்தினா வளைஞ்சிடும், கல் தாங்கு மட்டும் தாங்கும், அப்படி இல்லாவிட்டால் உடைந்து போய்விடும். பெண் ஒழுக்கத்திலே அப்படி இருக்க, ஒழுக்கத்திலே அவள் வளை என்ன நிலைமை வந்தாலும் வளைந்து விடுவோம், தாங்கு மடவு தாங்க வேண்டும், இல்லாவிட்டால் உடைந்து போய்விட வேண்டும். அது அவள் தனித்து செய்ய முடியாது, கணவன் துணை இருக்க வேண்டும். நல்ல கணவன் இருந்தால் தான் அவள் அப்படி இருக்கலாம். அவன் அதுதான் அந்த குறியீடு, அவள் கால் தூக்கி நான் வைக்கிறேன், நீ கல் போல இருக்க நான் துணை செய்கிறேன், இதுதான் திருமணம். அப்போ இதை என்ன, இது இப்ப பாடத்துக்கு சம்பந்தம் இல்லாத சில விஷயங்கள் அங்கங்க சொல்லி கொண்டு போகிறேன். வாழ்க்கைக்கு சம்பந்தம், திருக்குறள் படிச்சவன்ட்டு சொன்னா, சார் இதை ஏன் சார் இந்த கல் வைக்கிறேன்னு கேட்டா நீங்க சொல்ல வேண்டாமா, இப்ப என்ன போட்டு நீங்க படுத்துறீங்களே, அப்படி நாளைக்கு உங்களை யாராவது கேட்டா சொல்ல வேணுங்கிறதுக்காக சொல்லுகிறேன். அருந்ததி காட்டுதல் என்றால், வசிட்டர் என்ற ஒரு முனிவர், அவருடைய மனைவி அருந்ததி, அவள் பெரிய கற்புக்கரசி. திருமணமான உடனே அந்த கணவன் அந்த கற்புக்கரசியை காட்டுவான், பார் இப்படி இருந்திருக்கிறார்கள் என்று காட்டுவர். ஒரு ஒரு முன்னுதாரணத்துக்கு அப்படி நாங்கள் அப்படி இருப்போம் என்று காட்டுவர். இந்த அருந்ததியை காட்ட வேணும். அப்ப திருமண மண்டபங்கள்ல ஐயர் மாதிரி திருமணம் பண்ணி முடிஞ்சோடனே கால தூக்கி வச்சு, இதோ அருந்ததிய பாருங்கோன்னுவார். எங்க இந்த மண்டபத்துட்டு ஊரைய பகல்ல அருந்ததி தெரியுமா, ராத்திரியில தான் காட்ட வேணும். அதெல்லாம் இப்ப சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டோம், வெளியில கொண்டு போய் வைத்து ராத்திரியில அருந்ததி காட்ட வேண்டும். அருந்ததி ஒரு சின்ன நட்சத்திரம், தெரியாது. அதுக்காக ஐயர் என்ன பண்ணுவார் என்றால், சப்தரிஷி மண்டலம் என்று ஏழு நட்சத்திரங்கள் ஒன்றான ஒரு அமைப்பு இருக்கிறது. ஐயர் முதல் என்ன செய்வார் என்றால், அதோ பாருங்கோ அந்த ஏழு நட்சத்திரம் இருக்கிறதே தெரியுதா என்று கேட்பார். இந்த அம்மா நினைக்கும் அதுதான் அருந்ததி நட்சத்திரம், அது ஏழையும் பார்த்து தெரியுது சாமி. ஏழு நட்சத்திரத்தையும் பார்க்க பண்ணின உடனே, இப்ப ஏழு நட்சத்திரம் தெரிஞ்சிருந்ததா தெரியுது, அது கடைசி நட்சத்திரம் தெரியுதா தெரியுது, அதுக்கு பக்கத்துல பாருங்கோ சின்னனா ஒரு நட்சத்திரம் இருக்கும், அதுதான் அருந்ததி. பாருங்கோ இந்த மனுஷன் முதல் சொல்லுற பொழுது ஏழு நட்சத்திரம் தான் அருந்ததின்ற மாதிரி காட்டினார். ஏனென்றால் இவர் அறிவை அங்க கொண்டு போய் வச்சாதான் அதுக்கு பக்கத்துல இருக்க நுட்பமான அந்த அருந்ததியை காட்ட முடியும். அதுபோல ஒரு உண்மையை தரிசிக்க பண்ணுவதற்கு ஒரு பொய்யான இடத்துக்கு முதல் கூட்டி கொண்டு போக வேண்டும். அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வச்சுட்டு இதல்ல இதுதான் என்று காட்டினால் அந்த உண்மை புரியும். அப்படி புரிய வைப்பதற்கு தூள அருந்ததி நியாயம் என்று பெயர். இதெல்லாம் கல்வி முறைகள்ல இப்பவும் உண்டு. இப்போ நான் சொல்லுகிற தூள அருந்ததி நியாயம், இப்போ அந்த அறிவு தேடல்ல உள்ள போய்விட்டோம். உள்ள போய்விட்டால் நான் இப்படி இப்படிதான் இடக்கட சொல்லிட்டு மறந்து போவேன், நீங்க யாராவது நான் விட்டா சொல்லுங்க. உள்ள போய்விட்டார். அப்ப ஆன்மா எது இந்த அறிபொருள் என்றால் கண் இல்லை என்று தெரிந்து விட்டது, மனம் முதலியவை இல்லை என்று தெரிந்து விட்டது. மனம் முதலியவை இல்லை என்று தெரிந்து விட்டால் அதுக்குள்ளே போகவே, அதற்குள்ளே போனால் கடைசி தரிசனமாக அதற்குள்ளே ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது, அதுதான் மனமூடாகவும் கண்ணூடாகவும் கண்டு புறத்தே போகிறது என்ற அந்த அறிவினுடைய தொடக்க புள்ளி தெரிய வரும். அது என்ன என்றால் அதுதான் நம்முடைய ஆத்மா என்ற தரிசனம். அதற்குத்தான் ஆன்ம தரிசனம் என்று பெயர். தேடுதலை புறந்தேடுதல் போக 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 அது போய்கொண்டே இருந்தது. உள்ளே தேடி தேடி போக போக அறிவு எங்கே தொடங்கியது என்றால் ஆன்மாவில் தொடங்கியது. ஆன்மாவுக்குத்தான் அறிவு உண்டு. ஆகவே அந்த அறிவை உள்ள பொருளாகிய ஆன்மாவை தரிசித்து விட்டால் பிறகு அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய ஆண்டவனை தரிசிக்கலாம். அந்த தரிசித்தலோடு அறிவினுடைய முடிவு முற்றாக நிறையும். என்ன கொடுமை என்றால் பாருங்கள், காணுகிற கண்ணினாலே தன்னை காண முடியாது. அந்த அப்படித்தானே உலக அமைப்பு இருக்கு. கண்ணாலதான் நீங்க எல்லாம் பாக்குறீங்க. உங்க கண்ணை பாருங்க, உடனே சொல்வீர்கள் கண்ணாடிக்கு முன்னாலே நின்றால் போய் பார்க்க காணலாம் என்பீர்கள். எப்படி தெரிகிறது? அது ஒரு நிர்மலமான பொருளுக்கு முன்னாலே நின்றால் காணுகிற கண் தரிசனமாவது போல, நிர்மலமான ஆண்டவனுக்கு முன்னாலே நின்றால் நீங்கள் உங்கள் ஆன்ம தரிசனத்தை பெறலாம். அந்த ஆன்ம தரிசனம் பெறுவதென்பதுதான் அறிவினுடைய முடிவு காணுதல். அப்படி அறிவினுடைய முடிவு தெரிந்தவுடனே முழு அறிவும் அவனுக்கு வியாபகமாக அவனுக்கு உள்ளே விரிந்தது. எவனுக்கு அப்படி ஒரு அறிவு தரிசனம் கிடைத்து, ஆன்ம தரிசனம் கிடைத்து, ஆண்டவன் தரிசனம் கிடைத்ததோ அவனுக்குத்தான் இந்த உலகம் என்றால் என்ன என்ற ரகசியம் புரிய வந்தது. அப்படி ரகசியம் புரிந்தவனைத்தான் நித்தார் என்ற சொல்லாலே திருவள்ளுவர் குறிக்கிறார். உயிர் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, இதெல்லாம் என்ன என்ன என்று பகுத்து கடகடன முடிவு தெரிந்து விட்டது. தேடி போய்கொண்டிருந்தவனுக்கு முடிவு தெரியவில்லை, உள்ளே போனவனுக்கு முடிவு தெரிந்து விட்டது. முடிவு தெரிந்தால் அதுக்குள்ளே எல்லாம் அடங்கித்தான் ஆக வேண்டும். அறிவனுடைய முடிவு தெரிந்தால் அதுக்குள்ள எல்லாம் அடங்க வேண்டும் அல்லவா? அவனுக்கு எல்லாம் தெரிந்த உடனே அவன் என்ன செய்தான்? இந்த உலகத்தை தத்துவங்களாக காணத் தொடங்கினான். உலகத்தை தத்துவங்களாக காணத் தொடங்கினான். நான் சொல்ல போகிற தத்துவம் சைவ சித்தாந்த தத்துவம். உலகத்தை தத்துவமாக கண்ட அவன், தத்துவமாக கண்டவன் மூன்று பொருள்தான் உள்பொருள் என்று அவன் தீர்மானித்தான். நீங்கள் என்ன சமயத்தைச் சேர்ந்தவளாகவும் இருக்கலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லது இந்து மதத்துக்குள்ளேயே வேறு ஒரு பகுதியை சேர்ப்பது. ஒரு தத்துவத்தை தெரிந்து கொண்டது. ஒன்று சொல்லுகிறேன், எந்த ஒரு தத்துவமும் முழுதாக சரியானது என்று சொல்ல முடியாது. சொன்னா எல்லா தத்துவக்காரனும் என்ன அடிப்பான்? எந்த தத்துவமும் முழுமையுற்றது இல்லை. ஏனென்றால் தத்துவத்துக்கூடாக இறைவனை தரிசிக்கிறோம். அப்போ ஒரு தத்துவம் முழுமை பெற்று விட்டது என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவனாகிய அந்த வியாபக அறிவு என் சிற்றறிவுக்குள்ளே அடங்கி விட்டது என்று அர்த்தம். அப்படி அடங்கி விட்டால் ஆண்டவனுடைய தகுதி போய்விடும். ஆகவே ஒரு நாளும் ஒரு தத்துவமும் முழுமையாக சரியான தத்துவமாக இருக்காது. அதே நேரத்திலே எந்த தத்துவமும் முழுமையான பிழையான தத்துவமாகவும் இராது. இது என்ன ஆயிருந்தா பிறகு தத்துவங்கள் படிக்க தொடங்கணும். இந்த புத்தி பூசர்கள் வந்து எந்த தத்துவம் தான் பெருசு, உன் தத்துவம் தான் பெருசு என்று சண்டை பிடிக்கிறார்கள். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஒரு தத்துவமும் முழுமையான சரியான தத்துவங்கள் இல்லை. தத்துவங்களுக்குள்ளே ஆயிரம் குளறுபடிகள். எனக்கு சைவத்திலே அவனவனுக்கு அவனவன் அம்மா அழகுதானே, அதனாலே நான் படித்தது சொல்றேன். எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் என்று கேட்டால், தத்துவங்களை ரொம்ப விரித்து மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14 நூலிலே சித்தாந்தத்தை விரித்தார்கள். அதிலே ஒரு நூலுக்கு பெயர் இருபா இருபது என்று ஒரு நூல். அந்த நூல்ல அந்த ஆள் செய்து அண்ணந்து சுவாச்சாரியார் என்று நினைக்கிறேன், இருபா இருபது என்று ஒரு நூல் படைத்து வைத்திருக்கார். அந்த நூல்ல அவர் செய்து வச்ச வேலை என்ன என்றால், தத்துவங்களை எல்லாம் தெளிவா சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அதை போட்டு உடைக்கிறார், அதை போட்டு உடைக்கிறார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன் இதை எப்படி. ஏனென்றால் நாம ஒரு கட்சி சேர்ந்துட்டாலே பிறகு கட்சியில பிட நடந்தாலும் மறைக்கிறதான் நம்ம வேலையாப்போம். நான் கட்சியில அரசியல் கட்சியை சொல்ல இல்லை, எந்த கட்சியை சேர்ந்தாலும் வீட்டுல அம்மா மனைவி என்ற ரெண்டு கட்சியில இவன் ஒரு கட்சி சேர்ந்துட்டானோ அந்த கட்சி தான் இவனுக்கு சரி, மற்ற கட்சி தப்பு. நேர்மையாளர்கள் அப்படி பண்ண மாட்டார். தத்துவத்துக்கு ஊடாகத்தான் கடவுளிடம் போக வேண்டி இருக்கிறது. ஆனால் தத்துவங்கள் இறை தரிசனங்களை உண்டாக்காது என்ற உண்மையை உணர்த்துவதற்காக அந்த நூல்ல அவர் செய்த வேலையெல்லாம் பதில் சொல்ல முடியாத கேள்விகளை குருவிடம் ஒரு மாணவன் கேட்பது போல அடுக்கி விட்டுட்டு போய்விடுகிறார். அதுதான் கேள்வி. சைவ சித்தாந்தத்திலே ஒரு கொள்கை, இறைவன் எல்லா பொருளோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருப்பான். இதிலே கடவுள், இது கடவுளா என்று கேட்டால் கடவுள், இது கடவுள், இது கடவுள் இல்லையா என்று கேட்டால் கடவுள் என்றால் இதுக்குள்ள கடவுள் இருக்க வேண்டும், இதுதான் கடவுளா என்றால் இல்லை. என் குருநாதர் ரொம்ப அழகா அதை விளங்கப்படும். ஒரு பொருளை இது கடவுள் இல்லையா என்றால் பதில் இது கடவுள், இதுதான் கடவுளா என்ற பதில் இல்லை, என்ற கேள்விக்கு பதில் இல்லை. அதுக்கு ரொம்ப அழகா சொல்வார், ஒரு 10 ரூபாயை எடுத்து காட்டுவார், 100 ரூபாய் எடுத்து காட்டுவார் என் குருநாதர். காட்டிட்டு பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் திருச்சியில் இருந்தார், பெரிய மகான். அந்த 100 ரூபாயை காட்டிட்டு கேட்பார், அதை எடுத்தோடனே அவர் கிண்டலா சொல்லுவார், இது நான் உங்களுக்கு தரப்புறதா நினைக்காதீங்க என்னுவார். காட்டிட்டு சொல்லுவார் அந்த 100 ரூபாயை காட்டிட்டு, இந்த 100 ரூபா 1 ரூபாயா என்று கேள்வி கேட்பார். என்ன பதில்? இல்லை என்ற பதில். இந்த 100 ரூபாய்க்குள்ள 1 ரூபாய் இல்லையா என்று கேட்டு கேள்விக்கு இருக்கு. அது போலத்தான் ஒரு பொருளை காட்டி இது கடவுளா என்றால் இல்லை, இதுக்குள் கடவுள் இல்லையா என்றால் இருக்கிறான். தத்துவத்துக்கு விளக்கம் சொல்றவர்கள் சொல்வார்கள், நல்ல தத்துவம் என்றால் என்ன, பெரிய தத்துவம் என்றால் என்ன, ஒருவர் சொல்லி மற்றவர்களுக்கு புரியாவிட்டால் அது தத்துவம், கேட்டவர்களுக்கும் புரியாமல் சொன்னவருக்கும் புரியாமல் இருந்தால் அது பெரிய தத்துவம் என்பார். இப்ப நான் சொல்றது பெரிய தத்துவம் கடவுள். அது அதுல அவர் என்ன பண்ணுவார், அப்ப இதை சொல்லிவிட்டு சொல்லுவார் அருணந்தி சிவாச்சாரியார். முதல் பாட்டிலேயே குருவை கடவுளாக வைத்துக் கொண்டு கடவுளும் கேட்பது போலதான் கேட்பார், என்னை மலங்கள் பற்றின அல்லவா, உயிரை மலங்கள் பற்றி விட்டன, எப்ப பற்றினு தெரியாது, எல்லாம் சொல்ல போறேன், மலங்கள் பற்றின அல்லவா, என்னை மலங்கள் பற்றுகிற பொழுது நீ எல்லாரோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், நீ தான் சொன்ன எனக்கு பாடம் சொன்னேன், அப்ப இந்த மலங்கள் பற்றுகிற பொழுது நீ என்னோடு ஒன்றாக இருக்கவில்லையா, கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? சைவசிநாத புத்தகத்தை மூட வேண்டியதுதான். என்னென்றால் புத்திக்குள்ள அகப்பட்டுட்டான் என்று நினையாதே என்று சொல்வதற்கு ஒரு பாடம். அதான் என்னுடைய மாணவன் வகுப்புல இருந்தவரும் கேட்டான், இதை வேற ஒருத்தர் சொல்லியிருக்கார் சார்னா எனக்கு அவன் சொன்ன, அவன் சொன்னதை சொல்றேன். சித்தாந்தம் படிக்கிற கடவுளாலே தூக்க முடியாத ஒரு மலையை கடவுளாலே படைக்க முடியுமா? முடியாதா? கடவுளாலே தூக்க முடியாத ஒரு மலையை கடவுளாலே படைக்க முடியுமா? முடியாதா? இந்த கேள்விக்கு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். முடியும் என்றால் கடவுளாலே ஆகாத காரியம் என்று ஒன்று இருக்கிறது என்று ஆகிவிடும். முடியாது என்று சொன்னால் கடவுளாலே ஆகாது என்று ஒரு வாதம் முடிஞ்சுவிடும். அது ரெண்டு பதிலும் சொல்ல முடியாது. ரொம்ப சிக்கலான இடங்கள் பாருங்க, இந்த இடங்கள் அதை அப்படி படிக்கிறார். அதாவது தத்துவங்களுக்குள்ளே கடவுள் அகப்பட மாட்டான். நான் என்ன சொல்வது, ஏதோ ஒரு தத்துவத்துக்கூடாக நாம் முதல் தத்துவத்தை விளங்குவோம். நான் எனக்கு தெரிந்த ஊடாகத்தானே சொல்லலாம், ஆகவே இவர் சித்தாந்தத்தை பெருசு என்று சொல்லுகிறார் என்று நினைக்காதே. அது ஒன்று. இந்த யார் எந்த தத்துவம் படிக்கிறது என்ற கேள்விக்கும் பதிலை சொல்லிவிட்டு போகிறேன். யார் எந்த தத்துவம், வேதாந்தம் படிப்பதா சித்தாந்தம் படிப்பதா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அல்லவா. நாங்கள் கடவுள் வழிபாட்டை உணர்வு அறிவு என்ற ரெண்டாலும் செய்கிறோம். அறிவாலை செய்வதற்கு தத்துவம் என்று பெயர், உணர்வாலை செய்வதற்கு தோத்திரம் என்று பெயர். உணர்வு தான் முக்கியம், தோத்திரங்கள் முக்கியம். இப்ப எங்களுக்கு சைவர்களுக்கு திருமுறைகள் தோத்திரங்கள். எந்த தோத்திரத்தை நீங்கள் படிக்கிறீர்களோ, நான் சொல்வது எந்த தத்துவம் நமக்கு உரியது என்று எப்படி தீர்மானிப்பது என்றால், எந்த தோத்திரத்தை படிக்கிறீர்களோ அந்த தோத்திரங்கள் ஒத்துக்கொண்ட சாத்திரத்தை தான் நீங்கள் படிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்ப உங்களுக்கு கீதை தான் தோத்திரம் என்றால் வேதாந்தம் தான் படிக்க வேண்டும். ஏனென்றால் கீதை வேதாந்தத்தை தான் சொல்லி, ஒரு பொருள் தான் ஏகம் தான் அவர் சொல்லிக் கொண்டு போவார்கள். பிறகு நீங்கள் சித்தாந்தம் படித்தா சித்தாந்தம் தோத்திரமும் சாத்திரமும் முரண்படும். அப்படி படிக்க விட்டார். எது உங்களுக்கு தோத்திரமோ அந்த தோத்திரத்துக்குரிய சாத்திரத்தை படியுங்கள். இதுதான் அடிப்படை. சாத்திரங்கள் பற்றி அப்படி உதிரியாக செய்திகள் சொல்கிறேன். நமக்கு இப்ப எதுவும் உங்களுக்கு எதுவானாலும் இருக்கலாம், நீங்க அதை தேடிப்படுங்கள். முதல் இப்ப எங்களுக்கு திருக்குறளை பொறுத்தவரை தத்துவத்தை புரிந்து கொள்ளுகிற முயற்சி, அதுதான் இப்ப நாங்கள் செய்கிறோம். எனக்கு தெரிந்த தத்துவத்தை கூட சொல்லப் போகிறேன். இந்த அறிவனுடைய எல்லை தொட்டவன் இருக்கிறானே, அவனுக்கு தத்துவமாக உலகங்கள் விரிந்தன. அவன் இந்த உலகத்திலே உள்பொருள் எது என்று தேடினான். உள்பொருள் என்றால் என்ன? என்றைக்கும் உள்ள பொருளாக இந்த உலகத்திலே எது இருக்கிறது என்று தேடினான். உள்பொருள் என்றால் என்றைக்கும் உள்ளதாக இருக்கவன். எது என்றைக்கும் இருக்கும்? அதாவது அழிவில்லாமல் ஒரு பொருள் இருக்க வேண்டும். அழிவில்லாமல் ஒரு பொருள் இருக்க வேண்டும். எது பொருள் அழியாமல் இருக்கும் என்று கேட்டால், எது தோன்றாததோ அது அழியாது. தோன்றிய பொருள் எல்லாவற்றுக்கும் அழிவுண்டு. நல்லா நினைச்சு கொள்ளுங்கள், ஒரு பொருளுக்கு தோற்றம் என்று ஒரு டேட் எழுதினீர்கள் என்றால் முடிவு என்று ஒரு டேட் எழுத வேண்டியே வரும். நமக்கு இது பல பேருக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் பர்த்டே கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு பர்த்டேயும் என்ன நினைப்பூட்டுகிறது என்றால், வாழின் கண்ணதாம் உலகு என்றார் திருவள்ளுவர். நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈயும் வாழதன் கண்ணதாம் உலகு என்றார். என்று ஒவ்வொரு நாள் கழிகிறதே நாள் என்று நினைக்காதே, உன்னுடைய ஆயுளை வெட்டுகிற வாள் என்று நினை. ஒரு துண்டா ஒரு பீஸா விட்டுது, ஒரு வருஷம் முடிஞ்சுதா, ஒரு பீஸ் வெட்டியாச்சு. இப்படி நினைச்சா பர்த்டே ஒருத்தனும் கொண்டாட மாட்டான். அப்போ நாம் உள்பொருள், எந்த பொருள் தோன்றியதோ அந்த பொருளுக்கு அழிவுண்டு. இந்த விதியிலே இருந்து உலகத்திலே எதுகும் மாறாது, எதுகும் மாறாது. இதை யாராவது மாத்தி காட்டிட்டானா இருந்தா நான் இன்றையோட திருக்குள்ளத்தை நானே நெருப்புல போட்டு எரிச்சு, சரி சித்தாந்தத்தை எரிச்சிடலாம், தத்துவங்களை எரிச்சிடலாம். தோற்றம் உள்ள பொருள் எல்லாவற்றுக்கும் அழிவிருக்கும். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பல பேர் முத்தி என்றால் என்ன என்றால் செத்து போவது என்று வைத்திருக்கிறார். பல பேர் அபிப்பிராயம், கடவுளை போய் நாங்க என்னென்னமோ கேட்கிறோம், எவனாவது எனக்கு முத்தி கொடு என்று கேட்டிருக்கிறோமா? கடவுள் தப்பிச்சோரி அந்த ஃபைல பாஸ் பண்ணி விட்டுட்டாருந்தா அடுத்த நாளை செத்து போவோமே என்று பயம். முத்தி என்பது சாவதில்லை, முத்தி என்பது சாகாமல் இருப்பது. அது புரிந்து கொள்ள வேண்டும். சாகாமல் இருக்கிறது என்றால் சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? சீக்கிரமா சொல்லுங்க சார், ரொம்ப முக்கியமான விஷயம். சாகாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி, பிறக்காமல் இருப்பதுதான், அவ்வளவுதான். தோன்றினால் அழிவுண்டு, இதுல தப்ப முடியாது. தோற்றமும் இல்லை அழிவும் இல்லாத பொருள்கள் உலகத்திலே உண்டா என்று தத்துவ ஞானிகள் ஆராய தலைப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு உண்மை தரிசனமானது. அந்த தரிசனத்தை அடுத்த வகுப்பிலே சொல்கிறேன்.